கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
மீண்டும் இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம்.
துதி வழியை செலுத்துகிறேன் தூயவரே இயேசுவே. துதி வழியை செலுத்துகிறேன் தூயவரே இயேசுவே. மகிழ்ந்த புகழ்ந்து போற்றியே துதி வழியை செலுத்துகிறேன்.
நிகழ்ச்சியை கேட்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக.
எனக்காக யாவும் செய்து முடிக்கும் இயேசுவே ஸ்தோத்திரம். அதிசய தேவனால் தொல்லைகள் நீங்கிடுமே.
இரு நாய்கள் வாழ்கின்றன, ஒன்று மோசமானது மற்றொன்று நல்ல நாய். இரண்டுமே எப்பொழுதுமே சண்டையிட்டுக் கொண்டே இருக்கின்றன. மோசமான நாய் என்னை தீய காரியங்களை செய்திட தூண்டுகின்றது. நல்ல நாயோ நல்ல காரியங்களை செய்திடவே விரும்புகின்றது. எந்த நாய் வெற்றி பெற்றிடும் என்பதை நீங்கள் அறிய விரும்புகிறீர்களா? நான் எதற்கு அதிக உணவு கொடுக்கின்றேனோ அதுதான் வெற்றி அடையும்.
உண்மை சொல்வோம் மானிடரே, நாம் வாழும் பூமியிலே ஒவ்வொரு நாளும் நல்லதை செய்தே உயர்வோம் வாழ்விலே, நாம் உயர்வோம் வாழ்விலே. உண்மை சொல்வோம் மானிடரே, நாம் வாழும் பூமியிலே ஒவ்வொரு நாளும் நல்லது செய்து உயர்வோம் வாழ்விலே, நாம் உயர்வோம் வாழ்விலே.
ஒரு தேசத்து ராஜா ஒரு நாள் மாறுவேடம் அணிந்து தன் தேசத்தை சுற்றி பார்க்க சென்றான். ஒரு சிறு குளத்தில் விழுந்துவிட்டான். அந்த குளம் புதை சேறு நிறைந்த குளம். அதில் விழுந்தவர்கள் தானாக ஏறி வர இயலாது, நீந்தவும் இயலாது. இந்த ராஜா கதறினார், சத்தம் போட்டார். ஆனால் அந்த வழியாக யாரும் வரவில்லை. ராஜா கொஞ்சம் கொஞ்சமாக சேற்றில் மூழ்கிக் கொண்டிருந்தான். அப்போது அந்த வழியாக ஒருவர் வந்தார். அவரை பார்த்தால் ஏழை மனிதன் போல இருந்தார், மெலிந்திருந்தார். என்றாலும் அவர் தனக்கு உதவக்கூடும் என்று ராஜா நினைத்து உரத்த சத்தமாக அவரை கூப்பிட்டார். அந்த மனிதன் சத்தம் கேட்டு ஓடிவந்து கொஞ்சம் காட்டுக் கொடிகளை வெட்டி ராஜாவுக்கு நேராக வீசி எப்படியோ அந்த குளத்திலிருந்து தூக்கிவிட்டார். ராஜாவின் மனம் நன்றியால் நிறைந்தது. இந்த மனிதனுக்கு தன் ராஜ்யத்தில் பாதியாவது கொடுத்துவிட வேண்டும் என்று நினைத்தார். எனவே காப்பாற்றிய மனிதரை தன்னுடன் வரும்படி வருந்தி அழைத்தார். இருவரும் நடந்து போகையில் ராஜா அந்த மனிதரை பார்த்து, நீங்கள் எவ்வளவு படித்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதர் தார் ஒன்றும் படிக்கவில்லை என்று சொன்னதும், படிக்காத மனிதருக்கு பாதி ராஜ்யம் கொடுத்தால் சரியாக ஆட்சி நடத்தமாட்டார் என்று நினைத்து அவரை தனது சேனையில் ஒரு தலைவராக வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தார். எனவே உங்களுக்கு போர் பயிற்சி உண்டா என்று கேட்டார். அந்த மனிதர் தனக்கு அப்படி ஒன்றும் தெரியாது என்று சொன்னவுடன் போர் பயிற்சி இல்லாதவருக்கு சேனை தளபதி உத்தியோகம் சரிப்படாது என்று எண்ணினார். இப்படியே இருவரும் வழிநடந்து வருகையில் ராஜா அந்த மனிதருடைய தகுதியை பற்றி பலவிதமான கேள்விகள் கேட்க அவரும் தனக்கு அந்த தகுதிகள் இல்லை என்று சொன்னார். முடிவில் ஒரு தகுதியும் இல்லாத இவருக்கு என்ன செய்வது, எதை கொடுப்பது, 100 பொற்காசுகள் மட்டும் கொடுத்து அனுப்பிவிடலாம் என்று முடிவு செய்தார். அரண்மனை பக்கத்தில் வந்துவிட்டது. கடைசியாக ராஜா அந்த மனிதரை பார்த்து, நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர் தான் பிச்சை எடுத்து பிழைப்பதாக பதில் சொன்னார். பிச்சைக்காரனுக்கு 100 பொற்காசுகள் எதற்கு என்று நினைத்த ராஜா ஒரே ஒரு காசை அவரிடம் கொடுத்துவிட்டு வேகமாக நடந்தார். அரண்மனை வாயிலில் காவலாளிகள் ராஜாவுக்கு வணங்கி நின்று அவர் உள்ளே சென்றதும் இந்த பிச்சைக்காரனிடம் வந்து, ராஜா உனக்கு என்ன கொடுத்தார் என்று கேட்டனர். பிச்சைக்காரன், இப்போது போனாரே, அவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அவர் இந்த தேசத்து ராஜா என்றனர். ஓஹோ, பிச்சைக்கார ராஜாவா என்று சொல்லி கேலியாக பேசிவிட்டு போய்விட்டார்.
அன்பானவர்களே, நமக்கு நன்மை செய்யும்படி திராணி இருக்கும்போது அதை உடனே செய்ய வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. காலதாமதம் ஒருவேளை மறதியை கொண்டு வந்துவிடும் அல்லவா? ஆகவே செய்ய வேண்டிய நன்மையான காரியத்தை இன்றைக்கே செய்வோம், இப்பொழுதே செய்வோம்.
இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம்.
இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம்.
இயேசுவின் நாமமே திருநாமம், இருதயத்தால் தொழுவோம் நாம்.
இயேசுவின் நாமமே
நிகழ்ச்சியில் அடுத்து மலர்வது அருள் தியானம். இயேசுவிடம் உன்னை கொடு. இவ்வருள் தியானத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்று எமது தியானத்தின் தலைப்பு, உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள் என்பதாகும். உங்களை இயேசுவிடம் ஒப்புக்கொடுங்கள். ஏன் இந்த தலைப்பை நான் எடுக்கிறேன் என்றால், நாம் எப்பொழுது நம்மை இயேசுவிடம் ஒப்புக்கொடுக்கிறோமோ அப்பொழுது பாருங்கள், அவர் நமக்குள் வருகிறார், நம்முடைய வாழ்க்கையில் வருகிறார், நம்முடைய பாதையில் வருகிறார். அவர் நம்முடைய வாழ்வில் வரும் பொழுது நம்முடைய வாழ்வு வெளிச்சமாய் மாற்றப்படுகிறது. நம்முடைய வாழ்வு துர்நாற்றம் வீசுகின்ற ஒரு வாழ்வாக இருந்திருக்கலாம், அதை நறுமணம் வீசுகின்ற ஒரு வாழ்வாக மாற்றுகிறார். நம்முடைய வாழ்வு பலவிதமான பாவ நிலைகள் சூழ்ந்த ஒரு புழுக்கள் நிறைந்த வாழ்வாக இருக்கலாம், அதை இறைவன் தூய ஆவியானவருடைய ஆலயமாக மாற்றுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அவரே நமக்கு பாதுகாப்பாக, அவரே நமக்கு எல்லாவுமாக மாறிவிடுகிறார். ஆகவேதான் நம்மை நாம் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்க, அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். அதன் வழியாக நம்முடைய வாழ்க்கையிலே மகா பெரிய ஒரு விடுதலையின் அனுபவம் உண்டாகிறது. பரிசுத்த வேதாகமத்திலே இந்த செய்தியை நாம் தியானிப்பதற்காக நான் எடுத்துக்கொள்ளுகின்ற வேதாகம பகுதி மத்தேயு நற்செய்தி நூல் 27 அதிகாரம் வசனங்கள் 59 60 வரை. அரிமத்தியா யோசேப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரித்த உடலை வேண்டி தன்னுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணின நிகழ்வு அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு அவ்வுடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென்ன பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார். அதன் வாயிலில் ஒரு பெரும் கல்லை உருட்டி வைத்துவிட்டு போனார் என்று பார்க்கிறோம். இந்த அரிமத்திய யோசேப்பு என்ன செய்தார் பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலை பிலாத்துவினிடத்தில் கேட்டு வேண்டி தன்னுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணினார். அந்த கல்லறை யாரையும் அடக்கம் பண்ணாத புதிய கல்லறையா இருந்தது என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது முதலாவது நாம் அதிலிருந்து அறிந்து கொள்ளுகிற ஒரு முக்கியமான செய்தி பாருங்கள், அரிமத்திய யோசேப்பு தன்னுடைய கல்லறையை இயேசுவுக்காக கொடுத்தார். அதனாலே அந்த கல்லறை இன்றைக்கு வரைக்கும் ஒரு புனிதமான கல்லறையாக மக்களால் பார்க்கப்படுகிறது. அன்றைக்கு யோசேப்பு தன்னுடைய கல்லறையை இயேசுவுக்கு கொடுத்ததினாலே இன்றைக்கு வரைக்கும் அது இயேசுவின் சாட்சியாக நிலை நிற்கிறது. அதுபோலதான் நானும் நீங்களும் நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அதை இறைவன் எப்பொழுதுமே அவருடைய சாட்சியாக மாற்ற வல்லவராக இருக்கிறார், அதை மாற்றுகிறார். அதனாலதான் அன்னை மரியா கூட சொல்லுகிறாள், தலைமுறை தலைமுறையாக என்னை பேருடையாள் என்று போற்றுவார்களே. எதனாலே? இயேசுவுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்ததினாலே, இயேசுவுக்கு அவள் இடம் கொடுத்ததினாலேதான் தலைமுறை தலைமுறையாக என்னை பேருடையாள் என்று போற்றுவார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அதுபோல இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவராக இயேசுவுக்கு எதையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதையெல்லாம் இறைவன் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக, சாட்சிக்காக பயன்படுத்தி தலைமுறை தலைமுறையாக இயேசுவின் நாமம் மகிமை அடையும்படி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அதையே அவர் விரும்புகிறார். சரி, இரண்டாவது பாருங்கள். அரிமத்திய யோசேப்பு தன்னுடைய கல்லறையை இயேசுவுக்கு கொடுத்தார். அந்த கல்லறை புதிய கல்லறையா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் புதிய கல்லறையாக இருந்ததினால் அது இன்றைக்கு வரைக்கும் மக்களுக்கு ஒரு புனிதமான கல்லறையாக காட்சியளிக்கவில்லை. மாறாக அந்த கல்லறைக்குள்ளே இயேசு அடக்கம் பண்ணப்பட்டதால் தான் அந்த கல்லறை மக்கள் எல்லாராலும் இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக, போற்றக்கூடியதாக, மக்கள் இயேசுவை அதன் வழியாக அறியக்கூடியதாக இருக்கிறது. எதனாலே? அது புதிய கல்லறையா இருந்ததால் அல்ல, அந்த கல்லறைக்குள்ளே இயேசு அடக்கம் பண்ணப்பட்டதினாலே. அது பழைய கல்லறையா இருந்திருந்தால் கூட அதற்குள்ள இயேசு அடக்கம் பண்ணப்பட்டிருப்பார் என்றால் அது அந்த பழைய கல்லறையும் இன்றைக்கு நிச்சயமாக ஆண்டவருக்கு சாட்சியாகத்தான் இருக்க போகிறது. ஆனால் அது புதிய கல்லறை என்று எழுதப்பட்டிருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, அதை நான் பின்பு சொல்லுகிறேன். அதுபோல அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு வரும்பொழுது என்ன உண்டாகிறது பாருங்கள், அல்லது உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன உண்டாகிறது பாருங்கள். அதற்குள்ளே இயேசு வருவதனால், அந்த வாழ்வில் இயேசு வருவதனால், அந்த வாழ்வு ஒரு புனிதமான வாழ்வாக, மற்றவர்களுக்கு இயேசுவை எடுத்து காட்டுகின்ற ஒரு வாழ்வாக மாறிவிடுகிறது. நாம் நம்மையே தூய்மையாக்கிக் கொள்வதனாலும், நம்மையே நாம் ஏதோ ஒன்றிலே கட்டுப்படுத்தி வாழ்வதனாலும் நாம் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்ந்துவிட முடியாது. மாறாக நமக்குள்ளே இயேசு வருவதால் தான் நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக மாற்றப்படுகிறது. ஏனென்றால் அரிமத்திய யோசேப்பினுடைய கல்லறை புதிய கல்லறையா இருந்ததனாலே இன்றைக்கு புனிதமாக மக்களால் பார்க்கப்படவில்லை, இயேசு வந்ததால் தான் அது புனிதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோலதான் நம்மை நாம் கட்டுப்படுத்தி வாழ்வதனால் நாம் ஆண்டவருக்கு சாட்சி பகர முடியாது. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வருவதனால் அந்த இயேசு வழியாகத்தான் நம்முடைய வாழ்க்கை புனிதமாகவும் மற்றவர்களுக்கு சாட்சி உள்ளதாகவும் மாற்றப்படுகிறது. அடுத்தது பாருங்கள், அரிமத்திய யோசேப்பு இயேசுவினுடைய உடலை பிலாத்துவினிடத்தில் கேட்டு வேண்டிக் கொண்டு வந்து தன்னுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இது மிக மிக முக்கியமான ஒரு கருத்தாகும். ஏனென்றால் இந்த கருத்துக்குள்ளே ஒரு ஆழமான விடயம் அடங்கி இருக்கிறது. என்னவென்றால், சிலுவையிலே மரித்த உடலை அந்த நாட்களில் யாரும் போய் வேண்டி கல்லறையிலே அடக்கம் பண்ண மாட்டார்கள். ஏனென்றால் சிலுவையிலே கொலை செய்யப்படுகிறவர்கள் ஒரு தேச துரோகிகளாக கருதப்பட்டார்கள். அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக கருதப்பட்டார்கள். அவர்கள் யாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவர்களாக கருதப்பட்டார்கள். அதனாலே சிலுவையிலே ஒருவர் மரித்தார் என்றால் அந்த உடலை வேண்டிக் கொண்டு வந்து யாரும் கல்லறையிலே அடக்கம் பண்ண முன்வர மாட்டார்கள். ஆனால் இங்கே யோசேப்பு முன்வந்திருக்கிறார் பாருங்கள். அதுபோல அந்த நாட்களிலே சிலுவையிலே ஒருவர் மரித்து விட்டார் என்றால் அந்த உடலை பறவைகளும் மிருகங்களும் சாப்பிட்டு விடும். இல்லை என்றால் அந்த உடலை பொதுவான ஒரு கிடங்கிலே கொண்டு போய் போட்டு விடுவார்கள். ஏனென்றால் சிலுவையிலே மரிக்கிறவர்கள் ஒரு மகாபெரிய துரோகிகளாக கருதப்பட்டவர்கள். ஆனால் இங்கு அருமத்திய யோசேப்பு பாருங்கள், இயேசுவின் உடலை கேட்டு வேண்டிக் கொண்டு வந்து அவருடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணினார். அந்த அளவு அவரிடத்திலே இயேசுவின் மேல் அன்பு இருந்தது, அர்ப்பணிப்பு இருந்தது. அதை கடவுள் பெரிதாய் நினைத்தார் பாருங்கள். அதனாலதான் இன்றைக்கும் வேதாகமத்திலே அவருடைய பெயரும் அவருடைய செயலும் எழுதப்பட்டிருப்பதை நம்மால் வாசிக்க முடிகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமத்திய யோசேப்பை போலதான் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியிலே நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். அன்றைக்கு யோசித்து பாருங்கள், அந்த ஊர் முழுவதுமே இயேசுவை கொலை செய்ய வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று சத்தம் போட்டவர்கள். அன்றைக்கு மத ஆதிக்கம் அதிகமாயிருந்தது, ரோம அரசின் ஆதிக்கம் அதிகமாயிருந்தது. இவ்வளவு சூழ்நிலைக்குள்ளும் அரிமத்திய யோசேப்பு போய் அந்த இயேசுவின் உடலை வேண்டிக் கொண்டு வந்து அடக்கம் பண்ணுகிறார். பாருங்கள் எவ்வளவு ஒரு உன்னதமான செயல்.
வான்பிராணியர்கள் இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள்.
காசினியில் அதனுக்கு விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே, காசினியில் அதனு கிணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சீடி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இயேசுவிடம் உன்னை கொடு அருள் தியானம் தொடர்கிறது.
அதுபோல நானும் நீங்களும் இன்றைக்கு ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வரும் பொழுது எல்லாரும் எங்களை வரவேற்று எல்லாரும் நமக்கு பாராட்டு தெரிவித்து நம்மை ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்று எண்ணிவிடக் கூடாது. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை அர்ப்பணிக்க வரும் பொழுது நமக்கும் பலவிதமான பரியாசங்கள், பலவிதமான எதிர்ப்புகள், பலவிதமான போராட்டங்கள் நிச்சயமாக வரும். அதையெல்லாம் தாண்டி நாம் இயேசுவுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவைகள் அனைத்திற்கும் மேலாக ஆண்டவர் நம்மை எடுத்து உயர்வான நிலைக்கு கொண்டு வருவதை நாம் காண முடியும். ஏனென்றால் இந்த அருமத்திய யோசேப்பு பாருங்கள், எல்லாருமே சிலுவையில் அறையுங்கள் என்று கூக்குரலிட்ட அதே இடத்துக்குள்ளேதான் அந்த உடலை வேண்டுவதற்காக அவர் போகிறார். இவர் ஒரு துரோகி என்று சொல்லி சிலுவையில் அறைந்தார்கள், அவர்களிடத்திலேதான் அந்த உடலை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி கேட்டு வேண்டிக் கொண்டு வருகிறார். அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடு ஆண்டவருக்கு அர்ப்பணிப்புள்ளதாக இருந்தது. அவருக்கும் அப்படிப்பட்ட நெருக்கங்கள் இருந்தது. ஆனாலும் அந்த நெருக்கங்களெல்லாம் தாண்டி இயேசுவை கொண்டு வந்து அவருடைய கல்லறைகளை அடக்கம் செய்ய முன்வந்தார். ஆண்டவர் அதன் வழியாக இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அதுபோல் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே கூட நீங்கள் ஆண்டவருக்கென்று உங்களை அர்ப்பணிக்க வரும் பொழுது பல தடைகள் வரலாம், பல பிரச்சனைகள் வரலாம். ஆனாலும் கடவுள் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆண்டவர் உங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். ஆண்டவர் எந்த இடத்திலே நீங்கள் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறீர்களோ அந்த இடத்திலேயே உங்களை மேன்மையாய் எடுத்து பயன்படுத்துவதை நீங்கள் காண முடியும். கடைசியாக பாருங்கள், அரிமத்திய யோசேப்பு தன்னுடைய கல்லறையிலே இயேசுவை கொண்டு வந்து அடக்கம் பண்ணினார். அப்பொழுது நடந்த சம்பவம் பாருங்கள், மகா மேன்மையான சம்பவங்கள். அதுபோலதான் நானும் நீங்களும் இயேசுவுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அது போன்ற சம்பவங்கள் தான் நடைபெறுகிறது. என்ன சம்பவம்? முதலிலே பாருங்கள், அரிமத்திய யோசேப்பு அந்த இயேசுவின் உடலை கல்லறையிலே அடக்கம் பண்ணி அதை ஒரு கல்லினால் மூடிவிட்டு போய்விட்டார். ஆனால் என்ன நடக்கிறது? அந்த கல் புரட்டப்பட்டது. கல்லறையின் வாசலிலே கல்லை வைத்து மூடுவார்கள். எதற்காக? கல்லறைக்குள் இருக்கின்ற அந்த உடல் பாதுகாக்கப்படுவதற்காக. பொதுவாக சொல்லுகிறார்கள், அந்த கல்லை கிட்டத்தட்ட 20 பேர் சேர்ந்து தள்ளினால்தான் அதை அகற்ற முடியும் என்று சொல்லி, அவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த ஒரு கல்லாக இருக்க வேண்டும் என்று. இயேசுவினுடைய கல்லறை வாசல் கிட்டத்தட்ட 4.5 அல்லது 5.5 அடி அகலம் உள்ளதாக இருந்திருக்க வேண்டும் என்று வேதாகம ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவு ஒரு பெரிய வாசலை பெரிய கல்லினால் அடைத்து வைத்தார்கள். எதற்காக? இயேசுவின் உடலை பாதுகாப்பதற்காக. ஆனால் பாருங்கள், இயேசு உயிர்த்தெழுந்தார். அதற்கு பின்பு அந்த கல் அதை பாதுகாப்பதற்கு தேவைப்படவில்லை. அதுபோலதான் நானும் நீங்களும் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது என்ன உண்டாகிறது பாருங்கள், இறைவனே நமக்கு பாதுகாப்பாக மாறிவிடுகிறார். அதுவரைக்கும் நம்மை நாம் பாதுகாப்பதற்காக, நம்மை நாம் உயர்த்தி கொள்வதற்காக நாம் பல உலக பிரகாரமான காரியங்களை தேடிக்கொண்டிருக்கலாம். நம்மை நாம் பாதுகாப்பதற்காக நாம் பல விடயங்களை நாம் தேடி கண்டுபிடித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் எப்பொழுது இயேசு நமக்குள்ளே வருகிறாரோ அந்த நேரத்திலிருந்து நாம் என்ன சொல்லுவோம் பாருங்கள், இயேசுவே எனக்கு பாதுகாப்பு, அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை வழி நடத்துவார், அவர் எனக்கு போதுமானவராயிருக்கிறார், இயேசு என்னை உயர்த்துவார், அவரே எனக்கு அடைக்கலம் என்று சொல்லுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். ஏனென்றால் இயேசு நமக்குள்ளே வரும் பொழுது இந்த உலக பிரகாரமான எல்லா விதமான பயங்கள் அச்சங்களிலிருந்து நம்மை நீக்கி அவரே நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவராக மாறிவிடுகிறார். ஆகவே முதலாவது நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கடவுளே நமக்கு பாதுகாப்பாக மாறிவிடுகிறார். இரண்டாவது பாருங்கள், அரிமத்திய யோசேப்புனுடைய கல்லறையை கல்லை வைத்து மூடினார்கள். பொதுவாக கல்லறைக்குள்ளே ஒரு சடலத்தை வைத்த பின்பு அந்த கல்லறைக்குள்ளே என்ன இருக்கும் என்றால் இருள்தான் இருக்கும். ஆனால் இயேசுவை அடக்கம் பண்ணின யோசேப்பின் கல்லறைக்குள்ளே இருள் இருக்கவில்லை, வெளிச்சம் வந்தது. இயேசு உயிர்த்தெழுந்தார், வெளிச்சம் வந்தது. அதுபோல நாங்கள் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது என்ன உண்டாகிறது பாருங்கள், இயேசு அங்கு வருகிறார். அங்கு வரும் பொழுது எல்லா விதமான இருளும் நீங்கி போய் விடுகிறது. எல்லா விதமான பாவ இருள்களும் நம்மை விட்டு நீங்கி விடுகிறது. என்றால் இயேசு அங்கு ஒளியாக வந்து விடுகிறார். யோவான் சொல்வது போல, ஒளி இந்த உலகத்திற்கு வந்தது, இருள் ஒளியை மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லப்படுவது போல இயேசு நமக்குள்ளே வரும் பொழுது இருள் அங்கு நிற்க முடியாது, இருள் நம்மை விட்டு நீங்கி விடுகிறது. நமக்குள்ளே இறை பிரசன்னம் வந்து விடுகிறது, இறை ஒளி வந்து விடுகிறது, தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே வந்து விடுகிறது. மூன்றாவது பாருங்கள், ஒரு கல்லறைக்குள்ளே ஒருவரை ஒரு சடலத்தை வைத்து மூடிவிட்டார்கள் என்றால் அந்த கல்லறைக்குள்ளே துர்நாற்றம் இருக்கும். ஆனால் அருமத்தி யோசேப்பினுடைய கல்லறைக்குள்ளே துர்நாற்றம் இருக்கவில்லை, என்றால் இயேசு உயிர்த்தெழுந்தார். அதுபோல அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு வரும்பொழுது என்ன உண்டாகிறது பாருங்கள், துர்நாற்றம் நீங்கி விடுகிறது. துர்நாற்றம் என்று சொல்லும் பொழுது பலவிதமான பாவ எண்ணங்கள், பாவ பழக்கங்கள், பாவத்தை பற்றியதான எண்ணங்களினாலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற துன்மார்க்கமான குணங்கள், துன்மார்க்கமான எண்ணங்கள், கூடாத சிந்தனைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கி விடுகிறது. ஏன்? இயேசு அங்கு வருவதினாலே. இயேசுவை அடக்கம் பண்ண கல்லறைக்குள்ளே துர்நாற்றம் இருக்கவில்லை பாருங்கள். ஏனென்றால் இயேசு அங்கு உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தோர் கிறிஸ்துவாக அங்கு மாறினார். அதுபோல நமக்குள்ளே உயிர்த்த ஆண்டவராக இயேசு வரும் பொழுது என்ன உண்டாகிறது பாருங்கள், துர்நாற்றம் அங்கு இருக்காது. அப்ப இதுவரைக்கும் மற்றவர்களுக்கு நாங்கள் துர்நாற்றம் வீசுகிறவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் இயேசு வரும் பொழுது நாம் மற்றவர்களுக்கெல்லாம் சுகந்த வாசனை உள்ளவர்களாக மாற்றப்பட்டு விடுகிறோம். இதுவரைக்கும் மற்றவர்கள் நம்மை வெறுத்திருக்கலாம், ஒதுக்கி இருக்கலாம், ஐயோ இவர்கள் பொல்லாதவர்கள், இவருடைய பேச்சு பொல்லாததாக இருக்கிறது, இவருடைய நடத்தை பொல்லாததாக இருக்கிறது, இவர்கள் சண்டைக்காரர்களாக இருக்கிறார்கள், இவர்கள் குடிகாரர்களாக இருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் சொல்லலாம். ஆனால் இப்பொழுது இயேசு வந்த பின்பு பாருங்கள், நம்முடைய குணமெல்லாம் மாற்றப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கையெல்லாம் புனிதமாய் மாற்றப்படுகிறது. இப்பொழுது மற்றவர்களே சொல்லுகிறார்கள், இவ்வளவு பொல்லாதவர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது எவ்வளவு நல்லவர்களாய் மாறியிருக்கிறார்கள், எவ்வளவு கூடாத வழிகளிலே சென்றவர்கள் இப்பொழுது அதையெல்லாம் விட்டுவிட்டு நல்ல வழியிலே போய்க் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் என்று சொல்லுவார்கள். ஏன்? இயேசு அங்கு வந்தார். அடுத்தது பாருங்கள், சடலத்தை ஒரு ஒரு கல்லறையிலே அடக்கம் பண்ணிவிட்டால் அந்த கல்லறைக்குள்ளே புழுக்கள் வந்துவிடும். ஆனால் இயேசுவின் கல்லறைக்குள்ளே புழுக்கள் வந்ததா? இல்லை. திருமறையிலே நாம் என்ன வாசிக்கிறோம் பாருங்கள், அந்த கல்லறைக்குள்ளே தேவ தூதன் இருந்தார் என்று வாசிக்கிறோம். மகதலா மரியாவும் பெண்களும் கல்லறைக்கு போகும் பொழுது அந்த கல்லறைக்குள்ளே தேவ தூதர் இருந்தாராம். ஏன்? இயேசு உயிர்த்தெழுந்தார். அப்ப கல்லறைக்குள்ளே புழுக்கள் இருக்க வேண்டும். புழுக்கள் இருக்கவில்லை, புழுக்கள் அதுக்கு மேல இருக்க முடியாது. ஏன்றால் இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், வான தூதர் இருந்தார். அதுபோல் அன்பானவர்களே, நாங்கள் இயேசுவுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற புழுக்கள் போன்ற பலவிதமான பாவ அடிமைத்தனங்கள் எல்லாம் நீங்கி நமக்குள்ளே பரிசுத்தாவியானவர் வந்து விடுகிறார். நாம் இறைவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டு விடுகிறோம். இதுவரைக்கும் நமக்குள்ளே கூடாதவைகளை பார்த்தவர்கள் இப்பொழுது நமக்குள்ளே இருந்து தூய ஆவியின் வல்லமையை காண்கிறார்கள், இயேசுவை காண்கிறார்கள். இது எதனால் உண்டாகிறது? இயேசு நமக்குள்ளே வருவதனால் உண்டாகிறது. அது மட்டுமல்ல, அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த கல்லறைக்குள்ளே பாருங்கள், இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு துணிகள் எல்லாம் மடித்து வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படி நச்சேடியார்கள் எழுதியிருக்கிறார்கள் என்றால், இயேசுவின் உடலை திருடிக்கொண்டும் போனார்கள் என்றும் ஒரு வதந்தி அந்த நாட்களில் பரப்பப்பட்டது. அதனாலே நச்சேரியாளர்கள் இயேசுவை சுற்றியிருந்த துணிகள் மடிக்கப்பட்டு இருந்தது என்பதை தெளிவாக எழுதுகிறார்கள். ஏனென்றால் இயேசுவின் உடலை யாராவது திருடி கொண்டு போயிருந்தால் துணியையும் கொண்டு போயிருப்பார்கள், அல்லது அந்த துணிகள் குலைந்து கிடந்திருக்கும். இங்கு இயேசு திருடப்படவில்லை, இயேசு உயிர்த்தெழுந்தார், அதனாலே துணிகள் எல்லாம் மடிக்கப்பட்டிருந்தது. இது நமக்கு எதை காட்டுகிறது என்றால், இயேசு நமக்குள்ளே வரும்பொழுது பாருங்கள், நமக்கு நிலை வாழ்வு உண்டாகிறது, முடிவில்லா வாழ்வு உண்டாகிறது. அது இயேசுவால் தான் உண்டாகிறது. ஆக நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசுவுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் தோன்றுகிறது, நம்முடைய வாழ்க்கையிலே நிம்மதி தோன்றுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்லவர்களாய் மாற்றப்படுகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ குணங்கள் பாவத்தின் தீமை எல்லாம் அகன்று போய்விடுகிறது. எதனாலே? இயேசு வருவதனால். ஆனால் இதை சில மக்கள் தவறாக விளங்கிக் கொள்ளுகிறார்கள். எப்படி என்றால், ஒரு மதுவுக்கு அடிமையா இருக்கிறவரை பார்த்து சொல்லுவார்கள், நீ இந்த மது பழக்கத்தை விட்டுவிடு, அப்பொழுதுதான் இயேசு உனக்குள்ளே வருவார் என்று சொல்லுவார்கள். நீ உன்னையே அறிக்கை செய்து பாவ அறிக்கை செய், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நீ அறிக்கை செய், அப்பொழுது இயேசு உனக்குள்ளே வருவார் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மாலேயே ஒரு மது பழக்கத்திலிருந்து விடுதலை அடைய முடியும் என்றால், ஏன் இயேசு அங்கிருந்து இந்த பூலோகத்துக்கு வர வேண்டும்? நம்மாலேயே நம்முடைய பாவத்தை நினைத்து மனம் வருந்த முடியும் என்றால், இயேசு ஏன் பாவிகளை தேடி அவர் வர வேண்டும்? ஒரு பாவி தானாகவே மனம் திரும்ப முடியும் என்றால் இயேசு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா? இயேசு ஏன் இங்கு வந்தார் என்றால், ஒரு பாவியால் தன்னை திருத்திக் கொள்ள முடியாது, ஒரு பாவியால் மனம் திரும்ப முடியாது. ஆகவேதான் அந்த பாவியை மனம் திருப்புவதற்காக பாவியை தேடி வந்தார். ஆகவே இப்பொழுது பாருங்கள், ஒரு மது பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவருக்குள்ளே இயேசு வருவார் என்றால், இயேசு வந்ததினால் அவர் அந்த மது பழக்கத்திலிருந்து விடுதலை அடைகிறார். அதனாலே அவருக்கு அந்த மது பழக்கத்திலே வெறுப்பு வருகிறது. அதுபோல ஒருவருடைய உள்ளத்துக்குள்ளே இயேசு வரும் பொழுது தான் எவ்வளவு ஒரு பாவ நிலையில் இருக்கிறேன் என்று அப்பொழுது அவர் புரிந்து கொள்கிறார். அப்பொழுது தானாகவே மனமுடைந்து அழுது இயேசுவினிடத்திலே மன்னிப்பு கேட்டு இயேசுவின் அன்பை பெற்றுக் கொள்ளுகிறார். ஆக நம்மாலே நாம் நம்மை தூய்மையாக்கிக் கொள்ள முடிவதில்லை. இயேசு நமக்குள்ளே வருவதனால்தான் நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாற்றப்படுகிறது, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப்படுகிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இன்று இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த கரங்களால் அணைத்து ஆசீர்வதித்தரணும். அருமத்திய யோசேப்பினுடைய கல்லறை உமக்காக கொடுக்கப்பட்ட பொழுது அந்த கல்லறையிலே நீர் அடக்கம் பண்ணப்பட்டீர். அந்த கல்லறை இன்றைக்கு வரைக்கும் உயிர்த்த ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பது போல, அந்த கல்லறைக்குள்ளே ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுந்து அந்த கல்லறை வழியாக இன்றைக்கும் உம்முடைய நாம் மகிமை அடைவது போல, இதோ இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய வல்லமை வந்து இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கி போவதாக, எல்லா விதமான பாவ கட்டுக்கள் இருந்தவர்கள் விடுதலை அடைவார்களாக, இவர்களுடைய வாழ்க்கை உமக்கு சாட்சியாய் மாற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம்.
அதை நித்தம் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம்.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-647-8736-2734. அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புறா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்புறா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
துன்பங்கள் மாறும், துயரங்கள் தீரும், துயராம் இயேசுவின் திருநாமத்தில் எனக்காக யாவும் செய்து முடிக்கும். இயேசுவே உமக்கு யாவும் செய்து முடிக்கும். உள்ளங்கையில் என்னை வதைந்தார், கைவிடா தேவனவர்.
இனி ஷாக் ட்ரீட்மென்ட். எழுதியவர் அருள் பிரகாஷ் அவர்கள். இது ஒரு குடும்ப நகைச்சுவை நாடகம்.
அவரா சமதே, இந்த கல்யாணம் அமைஞ்சதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த காலத்திலிருந்தே உங்க குடும்பமும் எங்க குடும்பமும் தொழில் ரீதியா உறவு வச்சுட்டு இருந்தது. இப்ப சொந்தக்காரங்களா வேற ஆக போறோம். எல்லாம் கடவுளோட சித்தம். இதுக்கு முன்னாடியே நம்ம சொந்தக்காரங்களா இருக்கணும். நம்ம குடும்பத்துல பல சம்பந்தங்கள் பேசி பேசி தட்டிக்கிட்டே போயிருச்சுங்க. இப்பதான் நம்ம மூலமா அது கைகூடி இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம ரெண்டு பேர் டைமும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு அர்த்தம்.
முதல்ல உங்க டைம் ஒர்க் அவுட் ஆகுறது இருக்கட்டும். இப்படியே வளவளவளவளன்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா கல்யாண டைம் நெருங்கிடும். கல்யாண ஏற்பாடுகளை பத்தி பேசத்தான சம்பந்தி வந்திருக்காங்க, அத பத்தி பேசாம என்னமோ வெட்டியா பேசிட்டு இருக்கீங்களே.
வெட்டிங் முடிஞ்ச உடனே ஆம்பளைங்க அவங்க பேசுற பேச்செல்லாம் வெட்டி பேச்சால போயிருது.
சம்பந்தி, உண்மையிலேயே உங்களை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சம்பந்தி, புதுசா கல்யாணமான ஜோடி மாதிரி நல்லா தமாஷா பேசிக்கிட்டு இருக்கீங்க.
சரி சொல்லுங்க, அப்புறம் கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்?
ஏன் இந்த மாசமே வச்சுக்கலாமே.
இது வந்து ஆடி மாசமா இருக்கு, பொதுவா இதுல யாரும் கல்யாணம் வைக்க மாட்டாங்க.
என்னங்க, நாம கிறிஸ்டியன்ஸ், நமக்கு என்னங்க ஆடி மாசம் எல்லாம் இருக்கு? தபசு காலமா இருந்தாலும் பரவாயில்ல, அதுலயே இப்ப ஒரு சில பேரு கல்யாணம் எல்லாம் வைக்கிறாங்க.
பாருங்க, நாம அதையெல்லாம் நம்புறதில்ல, இருந்தாலும் ஊரோட ஒத்து வாழணும் இல்லீங்களா?
சம்பந்தி, ஒத்து வாழ்றது வேற, ஒத்து ஊதுறது வேற.
அடட, அதுக்கு இல்லீங்க, எல்லாரும் சொல்லும் போது நமக்கும் ஒரு நெருடலா இருக்கு இல்லையா? நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதனாலதான் இருக்கும்னு மனசு சொல்லுங்களா?
மனசு சொல்லுதோ இல்லையோ நீங்க சொல்லிட்டீங்க சம்பந்தி, அதுக்காகவாவது ஆடி மாசம் வேண்டாம் சரிதானே?
சரிங்க, ஆடி மாசம் வேணாம். அப்ப எப்ப கல்யாணத்தை வைக்கிறதுன்னு இப்பவே முடிவு பண்ணி முதல்ல மண்டபத்தை பிக்ஸ் பண்ணிருங்க. மண்டபம் கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்கும் பாருங்க.
சரி, முதல்ல சம்பந்தி விரும்புற மாதிரி ஆடி மாசத்துக்கு அப்புறமா ஒரு தேதியே பிக்ஸ் பண்ணிட்டு வந்து அப்புறமா ஒரு நாளைக்கு கிளம்பி போய் ஒரு நாலு மண்டபத்தை பார்த்துட்டு ஏதாவது ஒண்ணு பிக்ஸ் பண்ணிடுவோம்.
வந்து நாளைக்கு வேணாம் அங்க சம்பந்தி, செவ்வாய்க்கிழமையா இருக்கு.
இது வேறையா? சரி, இன்னைக்கு சாயந்தரமே போயிருவோம்.
சாயந்தரமா? ஐயோ வேணாங்க, நாலு ஆறு ராஜகாலம்.
விட்டா நீங்க பஞ்சாங்க ஜாதகம் எல்லாம் பாப்பீங்க போல இருக்கு.
இது பாருங்க, நாங்க பிளாட்ஸ்ல குடியிருக்கோம், எங்களை சுத்தி பல மதத்துக்காரங்க பல நம்பிக்கையுடன் இருக்காங்க. அதனால நாளைக்கு அவங்க ஏதாவது கமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா? அதனாலதான், மத்தபடி நான் கடவுளை ரொம்ப விசுவாசிக்கிறவங்க.
மத்த விஷயங்களை காம்ப்ரமைஸ் ஆகுறது வேற, ஆனா கடவுள் விஷயத்துல அதே பார்முலாவை பயன்படுத்தக்கூடாது சம்பந்தி. கடவுள் படைச்ச எல்லா நாளும் நல்ல நாள் தான். படைப்பின் தகவல்களை நாம தெரிஞ்சுக்கிற ஆதியாகம புத்தகத்துல என்ன போட்டிருக்கு சம்பந்தி? கடவுள் எல்லாவற்றையும் படைச்சிட்டு நல்லது என்று கண்டார். மனுஷன் தான் நேரங்காலம்னு சொல்லி ஜாதகம் ஜோசியம்னு ஏதேதையோ சொல்லி நம்மளை குழப்பிக்கிட்டு இருக்கான். இத பாருங்க சம்பந்தி, கடவுளை முன்னிலையா வச்சு நாம செய்யற எல்லாமே நல்லதாத்தான் நடக்கும்.
என்னங்க நீங்க பிரசங்கமே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? இது மூத்தவங்க சொன்னது மரபு சம்பிரதாயம், இத பத்தி எல்லாம் தான் நான் தெரியும், வேற ஒண்ணு இல்ல.
நீங்க ஆயிரம் தான் சொல்லுங்க, காரணம் இல்லாம நாம செய்யறது எல்லாமே சடங்கு தாங்க.
ஐயோ போதுமே, உங்க பட்டிமன்றம் ஆக வேண்டிய வேலைய பாப்பீங்களா?
அட, நீ வேற ஏடி கத்துற? என் கருத்தை நான் சொல்றேன், அவரு கருத்தை அவர் சொல்றாரு, நாங்க என்ன சண்டையா போடுறோம்?
ஒருவேளை சம்பந்தியம்மா, இப்ப கூட நேரம் சரியில்லை போல் இருக்கு, அதான் வேற எதை எதையோ பேசி நேரத்தை கடத்துற மாதிரி தெரியுது. கல்யாண பேச்சையே தொடங்க விட மாட்டேங்கிறாரு.
அட, அதெல்லாம் இல்லீங்க, எதை செஞ்சாலும் சரியா செய்யணும், அதுதாங்க நம்ம பாலிசி. சம்பந்தி, நட ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டுன்னு ஏன் பைபிள்ல போட்டிருக்கு?
காலம் உண்டுன்னு தான் போட்டிருக்கு சம்பந்தி, கெட்ட காலம் நல்ல காலம்னு போடலையே. இத பாருங்க, காலம் கடவுள் கையில இருக்கு, எல்லா நேரத்திலையும் கடவுள் நம்ம கூட இருக்காருன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டா எந்த காலமும் நமக்கு தப்பா தெரியாது.
எனக்கு என்னமோ இப்படியே பேசி நீங்க காலம் நேரத்தையெல்லாம் கடத்த போறீங்கன்னு தெரியுது, சட்டப்பட்டு ஆக வேண்டியத பாருங்க.
சரி சரி, வாங்க சம்பந்தி, கல்யாண வேலையை நாம போய் பார்ப்போம்.
யாரு?
தோத்திரம் பாஸ்டர், நான் தான் விக்டர் வந்திருக்கேன்.
கல்யாண வீட்டுக்காரன்னு சொல்லுங்க, அப்புறம் ஏற்பாடெல்லாம் எப்படி நடக்குது?
எல்லாம் நல்லா நடக்குதுயா, நீங்க தான் முன்னு நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி
இல்லையா? பின்ன மாப்பிள்ள பொண்ணு ரெண்டு பேருமே நம்முடைய சர்ச், அப்புறம் உங்க சம்பந்தி வந்திருக்காரு, அவரு ரொம்ப டென்ஷனா இருக்காரு. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்.
அப்புறம் ஐயா, ஒரு வேண்டுகோள், நீங்க பொண்ணு புறப்படுறதுக்கு முன்னாலேயே வீட்டுக்கு வந்து ஒரு முறை ஜபம் பண்ணிருங்க.
அதுக்கு என்ன பண்ணிட்டா போச்சு, ஆனா பொண்ணு எப்ப புறப்படுங்க சொல்லிடுங்க. இப்பதான் பொண்ணுங்க கல்யாணத்துக்காக கோயில் இருக்கிற நேரத்தை விட பியூட்டி பார்லர் இருக்கிற நேரம் தான் அதிகமா இருக்குது.
அதெல்லாம் நம்ம வீட்டுல நடக்காதுங்க, ஒன்னு ஒன்னுத்தையும் டைம் பிரகாரம் நடத்திப்பேன். ஐயா நீங்க கூட பொண்ணுக்கு ஜெபம் பண்ண வரும்போது ஒரு 3:45 வந்துருங்களேன்.
ஏ அதுக்கப்புறம் உங்க கணக்குப்படி ராகு காலம் யமகண்டெல்லாம் வருதா?
அது அது வந்தியாது.
நீங்க மட்டுமல்ல பல கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் நல்லா இருப்பாங்க. சாவு கல்யாணம் வந்துட்டா போதும், அவங்க அவங்க ஜாதி ஞாபகம் வந்துடும், சம்பிரதாயம் ஞாபகத்துக்கு வந்துருது, சடங்கு ஞாபகத்துக்கு வந்துருது. உலகத்தையும் கடவுளையும் ஒரே நேரத்தில் திருப்திப்படுத்த முடியாது. முதல் தம்பதிகள் உருவாக்குனாரே ஏதேனும் தோட்டத்தில், அப்ப கடவுள் ஜாதிய பார்த்தாரா இல்ல சடங்கு சம்பிரதாயம் செஞ்சாரா? அவர் ஆவிய ஊதி நம்மை உருவாக்கினார். அதே பரிசுத்த ஆவிதான் இன்றைய வரைக்கும் நம்மளை வழி நடத்தி வருது.
அய்யோ ஐயா நீங்க ஏன் ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க? இது நல்ல காரியம் நடக்க போகுது, எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு முன்ஜாக்கிரத உணர்வு தான், வேற ஒண்ணு இல்ல.
உங்களை நான் குறிப்பிட்டு சொல்லல, பொதுவாவே கிறிஸ்தவங்க மத்தியில இன்னும் இருக்கிற மூட நம்பிக்கைகளை பார்க்கும்போது எங்களை மாதிரி பாஸ்டர்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதுப்பா.
அய்யோ என்ன மன்னிச்சிருங்க ஐயா, அது நான் அப்படியே பழகிட்டேன், நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னை மாத்திக்கிறேன் ஐயா.
நிச்சயமா உங்களை நீங்க மாத்தித்தான் தீரணும், இல்ல மாத்திக்கும்படியான சூழ்நிலைய கடவுள் உருவாக்கி தருவார்.
என்ன சம்மதி இது, என்ன சம்மதி? ரிசப்ஷனுக்கு ஜனங்கள்லாம் வந்துட்டாங்க, இன்னும் பொண்ணு மாப்பிள்ளை காணவே. கோயில்ல கல்யாணம் முடிச்சுட்டு போட்டோ எடுத்துட்டு பால் பணம் சாப்பிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? என்னங்க
ஒருவேளை நேரம் சரியில்லை போல இருக்கு, அதான் நல்ல டைம் வந்த உடனே வரலாம்னு காத்துக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன்.
என்ன சம்மதி இந்த நேரத்துல போய் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? நேரங்காலம் பாக்குறதுக்கு ஒரு நேரங்காலம் வேணாமா?
என்ன சம்பந்தி நேரங்காலம் பாக்குறதுக்கு நேரங்காலம் பாக்கணுமா?
விக்டர் மாமா, விக்டர் மாமா, அத்தை வந்து திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க, வாங்க டாக்டர் கிட்ட போலான்னு கூப்பிட்டா உங்க மாமா கிட்ட போய் நேரம் நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு வா, அப்புறம் டாக்டர் கிட்ட வரேன்னு சொல்லிட்டாங்க.
அறிவு கட்டவா, அறிவு கட்டவா, இந்த நேரத்திலயா நேரங்காலம் பாக்குறது? என்ன வெறுப்பு ஏத்துறாளா இல்ல அப்படி நினைச்சிட்டு இருக்காளா? நல்ல நேரத்தில் இப்படி ஆள் ஆளுக்கு என்ன டென்ஷன் பண்றாங்களே, கூப்பிட அவள. என்னடா அது, அவளே நடந்து வர்றா? அம்மா கமலா, உனக்கு என்ன மயக்கம்னு நம்ம பிறப்பு சொன்னா? வா டாக்டர் போவோம், வா வா.
என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு மயக்கம் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பாஸ்டர் ஐயா கொஞ்சம் சொல்லுங்க அவர்கிட்ட.
என்ன மன்னிச்சிருங்க விக்டர், இந்த பரபரப்பான நேரத்திலையும் எல்லாத்துக்கும் கால நேரம் பாக்குற உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு தான் நாங்க இப்படி நடந்துகிட்டோம். உங்களை அறியாம நீங்க இப்ப ஒரு வார்த்தை சொன்னீங்க, நல்ல நேரத்தில் இப்படி எல்லாரும் டென்ஷன் பண்றாங்களேன்னு. சோ நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறது நம்ம மனச பொறுத்ததுதான். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கடவுள் சித்தப்படி செய்யற எல்லா விஷயமும் நல்லபடியா தான் முடியும்.
ஐயோ என்ன பாஸ்டர், இந்த மகிழ்ச்சியான நேரத்துல இப்படி ஒரு அதிர்ச்சியான வைத்தியான கொடுக்கணுமா?
சம்பந்தி, சம்பந்தி, உங்க பாணியில சொல்லட்டுமா?
சொல்லுங்க.
உங்க பாணியிலேயே சொல்லட்டுமா?
சொல்லுங்க.
இந்த வைத்தியத்தை கொடுக்கறது இதுதான் நல்ல நேரம்னு எங்களுக்கு போட்டு.
காலம் நல்ல காலம், உன் கடமை செய்திட வேண்டும். காலம் நல்ல காலம், உன் கடமை செய்திட வேண்டும். நேரம் நல்ல நேரம், நினைவில் நல்லது வேண்டும். காலம் நல்ல காலம், உன் கடமை செய்திட வேண்டும்.
சரி நேயர்களே, இத்துடன் வான்பரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்பரா வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வான நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.